ஓசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று மே மாதம் 8 தேதி சனிக்கிழமை 2021 ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழொலி வானொலியிலும் செவ்யமனுக்கு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்று பழமை போன்று இன்றைய சிந்தனையோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சி நெட்சிங்கம் அவர்களுடைய இன்றைய சிந்தனை.
அனைவருக்கும் வணக்கம். வரட்டு கௌரவம் வாழ்க்கைக்கு உதவாது, முரட்டு பிடிவாதம் முன்னேற உதவாது. தன் வேலையில் சோம்பல் அடைகிறவன் அழிவை உண்டாக்குறவனுக்கு உடன் பிறந்தவன். தனது ஆற்றலை இழந்தவன் தன்னுடைய இன்பத்தை இழந்தவனாகின்றான். நண்பனை தனியாக கடித்துக்கொள், பலர் முன்னிலையில் அவனை போட்டு பிறர் தள்ளும் முன் நீயாக பிள வேண்டாம். ஆறுதலும் அன்பும் கிட்டாத இடத்தில் உங்கள் தேடுதலை தொடராதீர்கள். தூரத்தில் உள்ள பிடித்த அன்பை விட ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத அரவணைப்பு ஆறுதலை தரலாம். மற்றவர்கள் விமர்சனங்களை நம்பி எவரையும் விரைவில் பிழையாக கணித்து விடாதீர்கள். நீங்கள் பழகி பாருங்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவர்கள் வளைவு நெளிவுகளை எடை போட்டு பழகுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக நண்பர் லக்வன் சுக்கலிங்கம் அவர்கள் நிலைய கழகத்தில் இருக்கிறார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே,
சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை.
இன்றைய திருக்குறள் கூடா நட்பு என்றும் தலைப்பில் பார்க்கிறோம். 792 குறளாக அமைந்திருக்கிறது. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். மீண்டும் மீண்டும் ஆராயாமல் கொள்கிற நட்பு கடைசியில் ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை உண்டாக்கிவிடும் என்று பொருள் தருகிறது இந்த திருக்குறள். இதற்கான ஒரு சிறிய கதையை காண்போமே. சங்கமித்திரன் என்ற ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆண்டு வந்தான். அவனுக்கு குரங்குகள் என்றால் மிகவும் பிரியம். ஆகையால் தான் தன் அறைக்குள்ளேயே ஒரு குரங்கை வளர்த்து வந்தான். தன் படுக்கை அறைக்குள் வரும் அளவிற்கு சுதந்திரம் அளித்து வைத்திருந்தான் சங்கமித்திரன். ஒரு நாள் அரசவையில் அதன் அட்டகாசம் தாங்காது அமைச்சர்களும் மற்றவர்களும் குரங்கின் நட்பை விட்டுவிடுமாறு கூறினார்கள். அவர்களது அறிவுரையை ஏற்க மறுத்தான் சங்கமித்திரன். ஒரு நாள் இரவில் தான் தூங்கப் போகும்போது குரங்கை தனக்கு விசிறி விடுமாறு சொல்லிவிட்டு ஆழ்ந்து தூங்கிப் போனான் அரசன். அப்போது ஒரு ஈ ஒன்று அவன் கழுத்தில் வந்து அமர்ந்தது. விசிறியால் மீண்டும் மீண்டும் விசிறியும் ஈ பறக்காமல் அமர்ந்திருந்தது. அதனால் கோபம் கொண்ட குரங்கு, உன்னை கொன்று விடுகிறேன் பார் என்று சொல்லி அரசனின் வாளால் அரசனின் கழுத்தில் அமர்ந்திருந்த ஈயை வெட்ட வாளை ஓங்கி வீசியது. அரசனின் கழுத்து துண்டானது. ஆக ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் என்று தெளிவாக தெரிவிக்கிறார் திருவள்ளுவர் பிறந்தகை இல்லையா.
இந்த காலை வேளைக்கு பொருத்தமான வகையிலே ஒரு திரைப்பட பாடலோடு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்றிருக்கிறேன். சொல்லுங்கள் லக்வன், அந்த திரைப்பட பாடலை பற்றி.
நிச்சயமாக ஐயா, இது சுந்தரி சௌந்தரி என்று தொடங்கும் வரிகள் தூக்கு தூக்கி என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். படத்தில் பாடியவர் சிவாஜி கணேசன். கேட்போமே.
வீரமும் வீரும் செல்வமும் நிதானம் மாதரின் மானம் மானம்
நாம் கடந்த வாரம் போன்று இந்த வாரமும் ஏதாவது செய்திகள் இருந்தா பகிரலாமே?
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே நாங்கள் செய்தி குறிப்புகள் சிலவற்றை நேயர்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே எமது நாட்டினுடைய நியூசிலாந்து நாட்டினுடைய பிரதமருக்கு விரைவில் திருமணம் முதல்வரை கரம் பிடிக்கின்றார். திருமணத்திற்கான தேதி கிடைத்து விட்டதாக நியூசிலாந்து நாட்டின் பிரதமர் ஜெசிந்த ஆர்டன் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றார். எமது நாட்டிலே கடந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக பிரதமராகிய ஜெசிந்த ஆர்டன் இந்நாட்டு மக்களின் பெரும் ஆதரவோடு இரண்டாவது தடவையாக பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட நிலையிலே ஜெசிந்தா ஆர்டனுக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகின்ற கிளாக் என்பவருக்கு கடந்த 2019 நிச்சயம் செய்யப்பட்டது. ஆனால் திருமணத்துக்கு முன்பே இருவரும் இணைந்து வாழத் தொடங்கினர். இதனால் இவர்களுக்கு தற்போது 2 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் வரும் கோடை காலத்தில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எனினும் திருமண தேதியை பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் வெளியிடவில்லை. தனது திருமணம் குறித்து ஜெசிந்தா கூறும் பொழுது திருமணத்துக்கான தேதி கிடைத்துவிட்டது. இந்த அறிவிப்பினால் நாங்கள் அனைவரிடமும் திருமண தகவலை கூறிவிட்டோம் என்று அர்த்தமல்ல. அதனால் முறைப்படி அழைப்பு விட வேண்டும். எனினும் திருமண நிகழ்ச்சி பற்றிய பாரம்பரிய முறையில் நடைபெறாது என்றும் அவர் தெரிவித்து இருக்கின்றார். பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் திருமண தகவலை வெளியிட்டதும் அதனை அந்நாட்டு மக்கள் தற்போதை கொண்டாட ஆரம்பித்து அவருக்கு வாழ்த்து செய்தி கூறி வருகின்றனர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. லக்வன், சொல்லுங்கள் உங்களுடைய செய்தி குறிப்பை.
அடுத்த செய்தியாக, கொரோனா வைரஸ் இருக்கிறது இங்கே. இந்தியா, இலங்கை குடிமக்கள் மலேசியாவுக்களுடைய தடை என்னும் தலைப்பில் காண இருக்கிறோம். மலேசியாவில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு தீவிரப்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் 3வது முறையாக நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை MCO மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் மே 7 முதல் அமலுக்கு வருவதாக தற்காப்பு அமைச்சர் இஸ்மாயில் சஃப்ரி யோகோப் இன்று அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மே 20 வரை MCO ஆணை அமலில் இருக்கும் என்றும் அனைவரும் அரசின் நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் இலங்கை உள்ளிட்ட மேலும் சில நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் மலேசியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் கடந்த சில தினங்களாக கொரோனாவின் தாக்கம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அங்கு தினந்தோறும் சராசரியாக 3000 மேற்பட்டவர்கள் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அதேபோல் பலி எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளை மட்டும் குறிவைத்து நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இதற்கிடையே இலங்கை, வங்கதேசம், பாகிஸ்தான், நேபாளம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் மலேசியாவுக்குள்ளுடைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை அனைத்து வகை பயணிகளுக்கும் பொருந்தும் என மலேசிய அரசு தெரிவித்திருக்கிறது. இக்குறிப்பிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் மலேசியாவில் பணியாற்றி வருகின்றார்கள். எனினும் இந்நாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கடந்த April 26 இந்திய குடிமக்கள் மலேசியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக மலேசிய அரசு அறிவித்திருந்தது. இரு நாடுகளுக்கும் இடையே பயணிகள் விமானம் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் சரக்கு விமானங்கள் உரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் இயங்குகின்றன என்பதை நாம் இங்கே கருத்துக் கொள்ள வேண்டும்.
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே அடுத்ததாக மற்றொரு செய்தி குறிப்பு என்னவென்றால், இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகரித்ததன் விளைவாக IPL தொடர் பாதியிலே ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் பங்கேற்ற வெளிநாட்டு வீரர்கள், வர்ணனையாளர்கள், ஊழியர்கள், பயிற்சியாளர்கள் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்க பல்வேறு வழிகளில் அணி நிர்வாகங்கள் கையாண்டு வருகின்றன. IPL தொடரின் 14வது கொரோனா பரவலுக்கு மத்தியில் கடந்த April 9 தொடங்கியது. லீக் ஆட்டங்கள், பிளே ஆஃப் ஃபைனல் என மொத்தம் 60 ஆட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கிடையே இந்தியாவிலே கொரோனா பாதிப்பு கடுமையாக அதிகரித்து தினசரி புதிதாக பாதிக்கப்படுபவர்கள் லட்சக்கணக்கிலும் உயிரிழப்பு ஆயிரங்களிலும் இருந்து வருகின்ற இந்த நிலையில் கடுமையான பாதுகாப்பு வலயங்களை மீறி IPL வீரர்கள் பயிற்சியாளர்கள் சிலருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் மேற்கொண்டு தொடரை நடத்தாமல் பாதியிலே IPL தொடரை காலவரையில் இன்று தத்து செய்வதாக PCCI அறிவித்திருக்கின்றது. மொத்தம் 29 ஆட்டங்கள் நடைபெற்று இருக்கின்றன இதுவரையிலே. இதனிடையே இந்தியாவில் கொரோனா பரவல் உச்சத்தில் இருந்து வருவதால் இந்தியாவுடனான விமான போக்குவரத்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளை ரத்து செய்துள்ளன. இதனால் சொந்த ஊர்களுக்கு வீரர்களை அனுப்பி வைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் மட்டும் தனது வெளிநாட்டு வீரர்களை தனி விமானம் மூலம் அனுப்பி வைக்க திட்டமிட்டுள்ளது. பிற அணிகள் விமான நிறுவனங்களை நம்பியுள்ளன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஆஸ்திரேலியா தற்போது இந்தியாவுக்கு பயண தடை விதித்திருப்பதால் ஆஸ்திரேலிய வீரர்கள் முதலில் மாலத்தீவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அங்கு 10 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு பின்னர் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். அகமதாபாத் மைதானத்தில் தற்போது 4 அணி வீரர்கள் முகாமிட்டுள்ளனர். எனவே அகமதாபாத்திலிருந்து பெரும்பாலான தனி விமானங்கள் வெளிநாடுகளுக்கு இயக்கப்பட உள்ள நிலையில் இந்தியாவில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 20 வீரர்கள் IPL தொடரில் கலந்து கொண்டனர். இவர்கள் தனி விமானம் மூலம் மாலத்தீவுக்கு புறப்பட இருக்கின்றனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சொல்லுங்கள் லக்ஷ்மன், உங்களுடைய செய்தி.
அடுத்ததாக இந்தியாவின் கொரோனா சூழ்நிலையை ஒப்பிட்டு சீனா ஏவியர் ராக்கெட் கட்டுப்பாட்டை இழந்தது, அடுத்த வாரம் பூமியில் விழும் என்னும் தலைப்பில் பார்க்கிறோம். சீனா கடந்த வாரம் ஏவிய ராக்கெட் கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது. அந்த ராக்கெட் அடுத்த வாரம் பூமியில் விழலாம் என்று விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். சீனா கடந்த 29 மார்ச் 5P ராக்கெட் மூலம் என்ற விண்வெளியில் அமைக்கப்பட்டு வரும் டியன்ஹி விண்வெளி நிலைய கட்டுமான களத்தை விண்வெளிக்கு அனுப்பியது. இது தொடர்பாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நேரடி தொடர்பில் இருந்த இணையதள செய்தி நிறுவனம் இந்தியாவின் கொரோனா சூழ்நிலையையும் சீன ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதையும் ஒப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் புகைப்படம் ஒன்றை பதிவிட்டிருந்தது. அதில் சீனாவின் ராக்கெட் மார்ச் 5P ஏவப்படுவதையும் இந்தியாவில் கொரோனா நோயாளியால் உயிரிழந்தவரின் உடலை தகனம் செய்வதையும் ஒப்பிட்டு புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த புகைப்படத்துடன் சீனா விளக்கு ஏற்றுகிறது, இந்தியா விளக்கு ஏற்றுகிறது என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் உலகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பல்வேறு கண்டன குரல்கள் எழுந்ததையடுத்து சீன செய்தி நிறுவன தளத்தில் இருந்து அந்த பதிவு நீக்கப்பட்டது. இதற்கிடையில் சீனா அனுப்பிய மார்ச் 5P ராக்கெட் விண்வெளியில் அமைக்கப்பட்டு வரும் சீன விண்வெளி நிலைய கட்டுமான களத்தை நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் நிலைநிறுத்திவிட்டு மீண்டும் பூமி திரும்பும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் விண்வெளியில் விண்வெளி நிலைய களத்தை நிர்ணயித்த இடத்தில் நிலை நிறுத்திய ராக்கெட் மீண்டும் பூமிக்கு திரும்ப செயல்பட தொடங்கியது. ஆனால் அந்த சீன ராக்கெட்டில் எதிர்பாராத விதமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த ராக்கெட் கட்டுப்பாட்டை இழந்து பூமியில் விழும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. மேலும் அந்த ராக்கெட் கட்டுப்பாட்டை இழந்துள்ளதால் அது பூமியின் எந்த பகுதியில் விழும் என்ற தகவலும் முழுமையாக கிடைக்காததால் விஞ்ஞானிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் மைக் ஹாவர்ட் கூறுகையில், சீனாவின் மார்ச் 5P ராக்கெட் மே 8 வாக்கில் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க விண்வெளித்துறை ராக்கெட்டின் பாதையை கண்காணித்து வருகிறது. ராக்கெட் விண்வெளியில் இருந்து பூமியின் எந்த பகுதி வழியாக நுழையப் போகிறது என்பது இன்னும் தெரிய இல்லை. ராக்கெட் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாகவே அது எங்கு விழப்போகிறது என்று தெரியும் என்றார். விண்வெளியில் இருந்து பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போதே இதுபோன்ற விண்வெளி ராக்கெட் பாகங்கள் எரிந்துவிடும். ஆனால் இந்த ராக்கெட்டின் அளவு 22 டன் கொண்டது. இதனால் சற்று அச்சம் எழுந்துள்ளது. ஏனென்றால் ராக்கெட்டின் மிகப்பெரிய பாகங்கள் பூமியின் வளிமண்டலத்தையும் மீறி பூமியின் மீது விழலாம் என்றார். ஆனால் ராக்கெட்டின் எரிந்த பாகங்கள் சர்வதேச கடல் பகுதி அல்லது தங்கள் நாட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலேயே விழும் என்று சீன ராணுவத்தின் ராக்கெட் தயாரிப்பு பிரிவு பயிற்றுவிப்பாளர் சாங் சங்பிங் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் கடந்த ஆண்டு சீனா ஏவிய மார்ச் 5P முதல் ராக்கெட் விண்கலத்தின் சிறந்த பாகங்கள் ஐவரி கோஸ்ட் நாட்டில் உள்ள சில கிராமங்கள் மீது விழுந்து வீடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும்.
ஆமாம் லக்ஷ்மன், அந்த வகையில இறுதியாக ஒரு என்னுடைய செய்தி குறிப்பு என்னவென்றால், ஒரு விசித்திரமான செய்தி ஒன்று. ஒரு குழந்தை இரு தாய்கள் வழக்கில் வித்தியாசமான தீர்ப்பு வழங்கிய கனடிய ஜனாதிபதி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இயற்கை முறையில் கரைத்தரித்த ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் தான் இருக்க முடியும் என சட்டப்படி பிறப்பு சான்றிதழ் அளிக்கப்பட்ட நிலையில் அதை மாற்றி வித்தியாசமாக தீர்ப்பளித்துள்ளார் நீதிபதி ஒருவர். ஒலிவியா எலிசா என்ற இரு பெண்கள் பில் என்ற நபருடன் இணைந்து வாழ்ந்து வந்த நிலையிலே எலிசா கற்பமுற்றிருக்கிறார். அந்த குழந்தைக்கு ஒலிவியாவையும் ஒரு தாயாக இருப்பது என தம்பதியர் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்றனர். பில் எலிசா தம்பதிக்கு கிளாக் என்ற ஆண் குழந்தை பிறந்த நிலையிலே மருத்துவ ரீதியாக தாய்ப்பால் கொடுக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளார் ஒலிவியா. சொல்ல போனால் பிறந்த குழந்தைக்கு முதலில் தாய்ப்பால் கொடுத்ததே ஒலிவியா தானாம். இப்படியே எல்லாம் மகிழ்ச்சியாக சென்ற நிலையில் குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் பெறும்போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. பில் எலிசா தம்பதி பாலுறவின் மூலம் அந்த குழந்தையை பெற்றுள்ளதால் அவர்கள் மட்டுமே குழந்தையின் பெற்றோர் என்று கூறி பிறப்பு சான்றிதழில் ஒலிவியாவின் பெயரை சேர்க்க அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். சட்டமும் அப்படித்தான் கூறுகிறது. ஒருவேளை செயற்கை கருவூட்டல் முறையில் குழந்தை பிறந்திருந்தால் மூவரின் பெயரையும் பிறப்பு சான்றிதழில் சேர்த்திருக்கலாம். ஆனால் கிளாக் இயற்கை முறையில் கருத்தரித்திருந்தால் பில் எலிசா தம்பதி மட்டுமே அவரது பெற்றோர் என அதிகாரிகள் கூறிவிட்டனர். இதை எதிர்த்து ஒலிவியா நீதிமன்றம் சென்றார். ஒலிவியாவை ஒரு பெற்றோராக பிறப்பு சான்றிதழில் சேர்ப்பது எதிர்காலத்தில் பிரச்சனைகளை உருவாக்கும் என அதிகாரிகள் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதனை நிராகரித்த நீதிபதியான சாண்ட்ரா வில்கின்சன், பல பெற்றோர் எனும் தங்கள் கடமையை தட்டிக்கழிக்க நீதிமன்றம் ஏறியதை நான் பார்த்துள்ளேன், ஆனால் ஒலிவியா அதற்கு மாறாக தான் தாயெனும் பொறுப்பை ஏற்க விரும்புவதாக கூறி நீதிமன்றம் வந்துள்ளார். ஆகவே எலிசா, பில் மற்றும் ஒலிவியா ஆகிய மூவருமே குழந்தையின் பெற்றோர்கள் என பதிவு செய்யப்பட வேண்டும் என உத்தரவிட்டு தீர்ப்பளித்திருக்கின்றார் நீதிபதி சாண்ட்ரா வில்கின்சன். உங்களுடைய இறுதியான செய்தி குறிப்பை சொல்லிவிடுங்கள்.
அடுத்த செய்தி மிகவும் துக்ககரமான செய்திதான் ஐயா. ஒவ்வொரு போக்கிலுமே பாடகர் கோமகன் கொரோனாவுக்கு பலி என்ற தலைப்பில் பார்க்கிறோம். கோமகன் சென்னை மக்களிடையே பிரபலமான அனைத்து பார்வையற்ற இசைக்கலைஞர்கள் மற்றும் பாடல்களை கொண்ட ஒரு குழு இசைக்குழுவை தலைமை தாங்கி நடத்தி வந்தார். ஆட்டோகிராஃப் படத்தில் நடிகை சினேகாவுடன் நடித்த பார்வையற்ற பாடகர் கோமகன் மறைந்துள்ளார். இயக்குநர் சேரன் இயக்கிய ஆட்டோகிராஃப் படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதில் இடம்பெற்ற ஒவ்வொரு பூக்களுமே பாடல் அப்போது மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பாடலாக மாறியது. இந்த பாடலில் நடிகை சினேகாவுடன் நடித்தவர் மாற்றுத்திறனாளியான கோமகன். இவர் தற்போது கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்திருக்கிறார். பார்வையற்றவரான கோமகன் ஒவ்வொரு பூக்களுமே பாடலில் மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும் என்ற வரியை உணர்ச்சி பூர்வமாக பாடியிருப்பார். இந்த பாடல் தமிழகம் முழுவதும் பட்டித்தொட்டியெல்லாம் பிரபலம் அடைந்தது. இதனால் கோமகன் பிரபலம் அடைந்தார். இசைப்பள்ளி ஒன்றை நடத்தி வந்த கோமகன் 2019 தமிழக அரசின் விருதினை பெற்றார். கோமகன் சென்னை மக்களிடையே பிரபலமான அனைத்து பார்வையற்ற இசைக்கலைஞர்கள் மற்றும் பாடல்களை கொண்ட ஒரு இசைக்குழுவுக்கு தலைமை தாங்கினார் என்பது நாம் அறிவோம். ஆட்டோகிராஃப் படத்திற்கு பிறகு விஜயின் சுரா உள்ளிட்ட சில படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் கோமகன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டார். இதையடுத்து அவர் ICFல் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை 1:30 அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. அவரது பாடலை நாம் கேட்போம் இல்லையா?
ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. Baby. காற்று போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு. மனதை கீறி வினை போல மரமாகும் அவமானம் மன தோல்வி எல்லாமே உரமாகும். தோல்வி இன்றி வரலாறாம் துக்கம் இல்லையின் தோழ ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ
தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல்கள் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய மே மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை. இலக்கம் 20 பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின். அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய வருடாந்த பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 29 சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல்கள் சில. விடியல் 2021 நியூசிலாந்து வன்னி நேயம் டிரஸ்ட் வழங்கும் விடியல் கலை மாலை போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் ஒரு நிதி சேகரிப்பு நடவடிக்கையாக இன்று சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் மவுண்ட் ஹீடன் பூநிறைவு மண்டபத்திலே அரங்கேற காத்திருக்கின்றது விடியல் கலை விழா. இயலிசை நாடகங்கள் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வின் மூலம் திரட்டப்படுகின்ற நிதியானது வன்னிப்பூரிலே பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர்களின் விடியலுக்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் தவறாது கலந்து சிறப்பித்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார்கள் வன்னி நேயம் டிரஸ்ட் அமைப்பினர். ஒரு சமூக அறிவித்தல் ஒன்று. மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் வருகின்ற ஜூன் மாதம் 12 சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் இரவு 9:30 வரை. இலக்கம் 13 மே வீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக 1937 மற்றும் 65 ஆண்டிலே தமிழ்நாட்டிலே நடந்த தமிழ் மொழிக்கான வீரம் செறிந்த போராட்டத்தில் தங்களை தமிழ் மொழிக்கு கொடையாக கொடுத்த தமிழர்களை நினைவில் நிறுத்தி நம் தாய்மொழி தமிழை வழங்குகின்ற நாளாக இந்த விழா நடைபெற இருக்கின்றது. தமிழ் மொழியின் வரலாறு பழமை அதனின் பெருமையை பறைசாற்றுகின்ற விழாவாக இந்த விழா நடைபெற இருக்கின்றது. இயலிசை உரை நடனம் என்ற வகையிலே வடிவமைக்கப்பட்டு வருகின்றது. நியூசிலாந்தில் வாழ்கின்ற அறிஞர்கள் கலைஞர்கள் சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற ஒரு விழாவாக இந்த விழா நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவினர். தொடர்புகளுக்கு திரு க. பிரேம்குமார் தொலைபேசி இலக்கம் 0 2 7 3 4 0400-01-2 நேர்களே, தொடரும் பாடலோடு நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரமும் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பன் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷன், வணக்கம் நேர்களே. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல நிகழ்வோடு காண்போம். அதுவரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது தங்கள் அன்பன் சோ இலக்குவன்.
ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோணித மீது கலந்து பனியிலோர் பாடி சிறு துளி மாறு பண்டியில் வந்து குகுந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வைமைவாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகழ்ந்து புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம்ப